தென்றல் ஜனவரி 2013 இதழில் சிறுகதை போட்டி கதை. மலேசியாவிலிருந்து விஜயன் சிவசண்முகம் அவர்கள் எழுதியுள்ளது. வாழ்க்கை பயணிகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மேலப்பத்து மேலக்கிழ 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 கீழ முனியாண்டி கோடி மகிழ்ச்சியில் மனதுள் ஆனந்த கூத்தாடினான். சே, சனியன் பிடிச்ச காசு போ என்று 10 ரிங்கத்தை விட்டெறிந்தான் சோமு. சூதாட்டம் எனும் போரில் சோமு பெரும் அனுபவசாலி. இங்கே பணம்தான் ஆயுதம். பொதுவாக சோமு இப்போர்களில் சில முறை வெற்றி வாகை சூடுவான், ஆனால் பலமுறை நிராயுத பாணி ஆகிவிடுவான். இம்முறையும் வழக்கம் போல் தோல்வியை தழுவியதால் எரிச்சலோடு கிளம்பலானான். படக்கென்று ஒரு கை சோமுவை கவ்வியது. நைசா கிளம்புற? முனியாண்டி விஷயம் அறிந்தே கேட்டான். சோமு அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு தன்னிடம் பணம் தீர்ந்து விட்டது என்று சைகை காட்டி நடந்தான். சற்று தூரம் சென்றபின் திரும்பி போர்க்களத்தை பார்த்தான். ஆர்ப்பாட்டம் குறையாதிருந்தது. ஜெய் குராருல வலுவா அந்த திமிரு போறவனை பிடிச்சி எங்க போறேன்னு கேட்கிறது. இருக்கட்டும், இன்னொரு தடவை மாட்டுவான்ல, அப்ப மொட்டையாக்கி அனுப்புறேன். வயிற்றெரிச்சலில் சோமு முணுமுணுத்தபடியே மீண்டும் அக்கூட்டத்தை திரும்பி பார்த்தான். இம்முறை அவன் பார்வை முனியாண்டியை பிடிக்க முயன்றது. ஆனால் 46 வருட கால மதுவான தாக்குதலை தாண்டிவிட்ட பலகீனமான கண்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. முயற்சியை கைவிட்டான். சோமுவின் இயல்பு அது. நீடித்து ஒரு வேலையில் நிற்க வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், குடும்பத்தார் தன்னை மதிக்க வேண்டும் என்று பலமுறை தன் பூஜை அறையில் படமாக இருக்கும் கடவுளிடம் வருந்துவான், வேண்டுவான். என்ன செய்வது? அவன் மனதில் இறைவனை விட சூதாட்டத்துக்கும் மதுவுக்கும் பலமும் ஆதிக்கமும் அதிகம். போரில் தோல்வியுற்ற கவலை, பூஜையறை உண்டியல் பணத்தை ஆயுதமாக்கி விட்டதற்கு கிடைக்கப் போகும் அர்ச்சனையின் பயம் சோமுவை மதுக்கடைக்கு அழைத்துச் சென்றது. கால் சட்டை பைக்குள் கையை விட்டான். சிக்கியது வெளியே எடுத்தான். உறுதிப்படுத்திக் கொள்ள 10 ரிங்கெட், சிகப்பு வண்ணத்தாள். தோல்வியை தாழாத மனதை குடித்து தேற்றுகிறானாம். உண்மையில் குடித்துவிட்டு வீடு வந்தால் வீட்டிலுள்ளோர் இவனை அதிகம் ஏச மாட்டார்கள், கேள்விகளும் கேட்க மாட்டார்கள். தன்னை சீரும் அப்பாம்புகள் இந்த மகுடிக்கு கட்டாயம் அடங்கும் என்று அவனுக்கு தெரியும். இந்த ரகசியத்தை முருகேசன் சோமுவுக்கு உபதேசித்தான். அதனை செயல்படுத்தினான், வெற்றி கிட்டியது. இன்று வரை செயல்படுத்தி வருகிறான். சோமுவின் இந்த நாடகம் பொழுது புலர்ந்ததும் பனி போல மறைந்துவிடும். அர்ச்சனை ஆரம்பித்துவிடும், ஆனால் குறைவாக இருக்கும். சோமுவின் நடவடிக்கை அச்சமயம் மட்டும் சில மணி நேரம் பணிவாக இருக்கும். பெரும்பாலான குடிகாரர்களின் நடிப்பே ஆனாலும் சோமுவின் நடிப்பு சற்று அதிகமாக இருக்கும். தன் 6 பிள்ளைகளில் 3வது மகன் கோபிநாதன் மேல் சோமுவுக்கு பாசம். அது பாசமா அல்லது தன் நடிப்பை காட்ட ஒரு உபகரணமா என்றும் சந்தேகிக்கலாம். ஐயா வா, சாப்பிட்டியா, படிச்சியா, ஒழுங்கா படிக்கணும், அம்மா சொல்றத கேட்கணும், புரியுதா என்று சோமு தன் அக்கறை மழையை பொழிகையில் கோபியும் பாசத்தோடு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முற்படுவான். ஓரிரு நிமிடம் கழிந்தால் அக்கறை காணலாகிவிடும். சரி சரி, போய் புக் எடுத்து படி என்று பிள்ளையின் பாசத்துக்கு சிகப்பு சமிஞ்சை விளக்காகி தன் வேலையை கவனிக்க போய்விடுவான். சோமுவின் இந்த அக்கறை நாடகம் வீட்டிலுள்ளோர் பார்வைக்காக மட்டுமே. இது அவர்களுக்கும் புரிந்ததே. 6ஆம் ஆண்டு பயிலும் கோபிக்கு இவ்விவரம் புரியாதிருந்தது. கெட்டி, சுமார், பைய பயிலுவோர் என்று 3ஆக பிரிக்கப்பட்ட குழுக்களில் கோபி சுமார் குழுவிலே தனது 6 வருட கல்வியை கற்று வருகிறான். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு 6ஆம் ஆண்டில் தொடங்கும். முறையான போதனை, குறிப்பான உதவிகள், கூடுதல் வகுப்புகள், சிறப்பு அறிவுரைகள், சிறப்பு விழிப்புணர்ச்சி பயிற்சி, தன்னம்பிக்கை பயிற்சி என்று பல முன்னேற்ற படிகள். அதில் ஆசிரியரின் பங்கு அதிகமாகவே இருக்கும். அப்படிகளில் முயன்று ஏறினான் கோபி. சில மாதங்களில் தன்னை முன்னேற்றிக் கொண்டான். அதன் விளைபயன் அரையாண்டு தேர்வில் 3A, 3B, 1C என்று அவன் பெற்ற புள்ளிகளே ஆகும். வீட்டில் அண்ணங்களும் அக்காள்களும் வாழ்த்தி ஊக்கமளிக்க தாய் வாரியணைத்து முத்தமிட கோபியின் மனதில் புதிதாய் ஒரு உணர்ச்சி பிறந்தது. அது அவனை மென்மேலும் வளர வழிவகுத்தது. இந்த பாசம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு அவனுக்கு பிடித்திருந்தது. அதனால் மேலும் நன்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு பிறந்தது. மறுநாள் பள்ளியில் ஓய்வு நேரத்தில் ஆகாரம் வாங்க வழியில்லாத கோபி வழக்கம் போல் வீட்டில் சமைத்த சாப்பாட்டை ருசித்து ருசித்து சாப்பிட முடியாவிட்டாலும் பசிக்கும் வயிற்றுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். தூரத்தில் கோபி, கோபி என்ற கூக்குரல் அவனை அழைக்க திரும்பி பார்த்தான். சோமு கோபியை நோக்கி வந்து கொண்டிருந்தான். கோபிக்கு பாசம் பொங்கவே தந்தையை நோக்கி ஓடினான். மூச்சு இழைக்க அப்பா என்றவன் புன்னகைத்தான். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்பா. என்ன சாப்பிட்ட? அப்பா ஏதாச்சும் வாங்கி தருவாரு போல என்று ஊகித்தபடியே நேத்து வச்ச பருப்பு கறி கருவாடு என்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான் சோமு. ஐயா கழுத்துல சங்கிலி இருக்குதானே? இருக்குபா, தோ அம்மா களத்துலப்பா. சோமுவின் உதடுகள் விரிந்தன. நடுவில் மஞ்சள் நிற பற்கள் எட்டி பார்த்தன. ஐயா அந்த சங்கிலிய குடு, அம்மா வாங்கிட்டு வர சொன்னிச்சு. கோபி உடனே சங்கிலியை கழட்டி கொடுத்தான். சங்கிலியை பெற்றுக்கொண்டதும் சோமு அவசர அவசரமாக பறந்தான். மாலை வகுப்பு முடிந்து வீடு வந்து கொண்டிருந்த கோபிக்கு மதியம் அம்மா என்ன சமையல் செய்திருப்பாள் என்ற ஆவல் மிகுந்திருந்தது. அவன் எதிர்பார்த்தது போல் அன்று சமையல் இல்லை. சாப்பாட்டை கோபித்துக் கொள்ள கோபியும் சிறுபிள்ளை அல்ல. பள்ளிச்சீருடையை களைந்த பின் உணவு உண்டான். ஓய்வு முடிவும் தருவாய் நெருங்குவதால் கோபியின் தாய் கோமலா வேலைக்கு கிளம்பினாள். வெளியாவதற்கு முன்பாக முன்தினம் கோபியின் நண்பன் பிறந்த நாளுக்கு செல்வதற்காக கோபியின் கழுத்தில் அணிவித்த சங்கிலியை கழற்றாதது ஞாபகம் வரவே கோபியிடம், ஐயா சங்கிலியை கழட்டு என்று கூறிக்கொண்டே அருகே சென்றாள். சோற்றை விழுங்கிவிட்டு, அம்மா அப்பா நீங்க கேட்டீங்கன்னு ஸ்கூல்ல வந்து சங்கிலியை வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. கோபி கூறியது கோமலாவின் மனதில் இடிபோல் விழுந்தது. சங்கிலி என்னவாக ஆகியிருக்கும் என்று அவளால் ஊகிக்க முடிந்தது. சில வினாடிகளில் கோபம் தலைக்கேறி சாப்பிட்டுக் கொண்டிருந்த கோபியின் தலைமுடியை பிடித்து தூக்கி பளார் பளார் என்று அறை கொடுத்தாள். இப்படி அடி வாங்கும் போது வழக்கமாக அவனுடைய அக்காள் நாகராணியே அவனை காப்பாற்றுவாள். இம்முறையும் காப்பாற்றினாள். வாங்கினது அவரு, அதுக்கு இவரையே அடிக்கிறீங்க? நாகராணி தன் தாய்க்கு உண்மையை உணர்த்தினாள். நிஜத்தை ஓரளவு ஏற்ற கோமலா, என்னத்தை செஞ்சு தொலையறது, அந்த ஆளுக்கு சூது தவிர வேறு எதுவும் தெரியாது. பட்டினியில நாம செத்துட்டா கூட நம்ம கழுத்துல காதுல உள்ளதை எடுத்துக்கிட்டு போய் சூதாடுவான், கவலையெல்லாம் படமாட்டான் என்று சொல்லி முடிக்கும் முன் அவளுடைய அழையா விருந்தாளி இழைப்பு இழைத்தது. நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்தாள். பதறிய பிள்ளைகள் அம்மா அம்மா என்னாச்சுமா என்று ஓடி வந்தனர். வலியை உடல் அழுத்தத்தில் குறைக்க முடியும் என உணர்ந்து பற்களை கடித்து கொண்டாள். அவள் நம்பிக்கைக்கு உடல் அடிப்பணியவே, ஒண்ணுமில்லை லேசா இழக்குது கூறி முடிக்கவும் மீண்டும் நெஞ்சு அடைத்தது. இம்முறை பெரிதாக மூச்சை இழுத்து நெஞ்சை அமுக்கி போய் குசினி அல்மாரி மேல பச்சடபாவை எடுத்துக்கிட்டு வா. இரவானது. சோமு மதுபோதையில் தள்ளாடியபடியே வீடு வந்தான். நடுவீட்டில் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொருவர் அமர்ந்திருந்தனர். அனைவருடைய பார்வையும் சோமுவை நகராது பிடித்து வைத்தது. தன்னிடம்தான் குடிச்சிட்டு வந்திருக்கான் என்ற ஆயுதம் இருக்கிறதே என்று உணர்ந்த கோமலாவை பார்த்தான். இவ வெடிக்கிறதுக்கு முன்னே நீ வெடிச்சிருடா, அவன் மூளை அவனுக்கு உபாயம் சொன்னது. ஏ என்னாடி முறைக்கிற, கேட்கறல்ல? கோமலா எழுந்தாள். ஏயா ஸ்கூலுக்கு போய் எதுக்கு? கோபி கிட்ட சங்கிலி வாங்கின, அது என்ன செஞ்ச? சோமு மௌனம் சாதித்தான். சோமுவை நோக்கி மெல்ல நடந்து கொண்டே, என்ன செஞ்ச, வித்துட்டியா? அறிவு கெட்ட ஜென்மம், உழைச்சு கொடுக்க முடியாது, தண்டமா இருக்க. பொண்டாட்டி பிள்ளைங்க சம்பாதியத்துல சாப்பிடுற மானங்கிட்ட மனுஷன், ஓசியில தின்றல ஒழுங்கா இருக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கறத நீ திருடிக்கிட்டு போய் வித்து சூதடிச்சிட்டும் குடிச்சிட்டும் வரியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? தூ, தரையில் காரினாள். சோமு புன்னகையோடு கோபி வா என்ற முகபாவனையில் அழைத்தான். கோபி அருகே வரவே சோமு அவனை தன் பலம் கொண்டு ஓங்கி அரைந்தான். கோபி பொத்தன விழுந்தான். சட்டென வெளியுடன் ஏய் என்று கத்தியபடி மூத்த மகன் கனகேந்திரன் தந்தையை அழிக்க முற்பட நாகராணி அவனை தடுத்தாள். விடு அவனை, ரெண்டு போடட்டும், அப்படியாவது அதுக்கு அறிவு வருதான்னு பார்க்கலாம். கனகேந்திரன் எரியும் கோபத்திற்கு எண்ணெய் வார்த்தாள் கோமலா. பேசாம இருமா அண்ணே, விடுனே, அது நிறைய குடிச்சிருக்கு, அடிச்சு ஒரு புண்ணியம் இல்லை. கனகேந்திரன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். சில மணி நேரம் அழுகை ஒலித்தது, அடங்கியது. வழக்கம் போல் பகல் விடிந்தது. போதை மறைந்து நிதானம் வந்தது. சோமு நேற்றைய சம்பவத்தை நினைவு கூர்ந்தான். தன் மகன் தன்னை அடிக்க கையை ஓங்கியதும் தன் மனைவி அதை ஆதரித்ததும் அவன் மனதை ஆழமாக உறுத்தியது. யாரிடமும் பேசாமல் எரிச்சலான பார்வையுடன் வெளியேறினான். கண் போன போக்கில் அவன் கால்களும் போயின. கதிரவன் தன் பார்வையை வேறு திசைக்கு கொண்டு செல்ல மெல்ல மாலை பொழுதானது. தன்னை இன்னமும் நண்பனாக நினைத்து பழகும் கேசவன் வீட்டிற்கு சென்றான். கேசவா கேசவா கேச, மூன்றாவது கூவுக்கு முன் கேசவன் வெளியே வந்தான். சோமுவை பார்த்தான். பார்வையாலே என்ன என்று கேட்டான். சோமு ஒன்றும் பேசாது தலையை தரை நோக்கி தொங்கவிட்டான். சோமுவின் அகத்தின் அழகை முகத்தில் உணர்ந்தான். கேசவன் வீட்டினுள் சென்றான். ஓரிரு நிமிடங்கள் கழித்து வந்தான். கேசவன் சட்டை புத்தான்களை போட்டுக்கொண்டே சிப்பரை அணிந்தான். வாசல் வழியாக உள்ளிருந்த தன் மனைவியை பார்த்தான். அவள் சைகையால் ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள். அதன் அர்த்தத்தை புரிந்தது போல கேசவன் சரியை தலையசைத்து அறிவித்தான். சோமுவை அருகிலுள்ள ரெஸ்டாரண்ட் ஜி ஷெங் குக்கிற்கு அழைத்துச் சென்றான். பெரும்பாலான தமிழர்கள் ஒரு காரணத்திற்காக அந்த உணவகத்திற்கு வருவார்கள். காலை முதல் மாலை வரை தங்கள் ஆசை, அமைதி, உறக்கம், சோம்பல், சுதந்திரம் போன்றவற்றை தியாகம் செய்து உழைக்கும் ஆண் வர்க்கத்தில் பலர் இம்மாதிரியான உணவகத்தில் மது என்ற சாத்தானுக்கு தங்கள் பணத்தை வாரி இறைக்கின்றனர். குடும்பத்தோடு மகிழ செலவிடுவதை விடுத்து உடல் அசதி என்ற அற்ப சந்தோஷத்திற்கு செலவிடுகிறார்கள். உணவகத்தில் இரண்டு விரலை காட்டியபடியே கேசவன் அமர்ந்தான். சோமு மௌனத்தை விடாதிருந்தான். சோமு என்று அழைத்த கேசவன் சோமுவை இடது பக்கம் பார்க்க சொன்னான். சோமுவும் பார்க்க அங்கே சீனத்தி ஒருவள் கருப்பு நிற குட்டை பாவாடை, அது விழாமல் இருக்க ஜொலிக்கும் வார்பட்டை, நெஞ்சு குழியும் தொப்புளும் மறைக்காத கருப்பு பிளவுஸ், உயரத்தை கூட்டும் தூக்கு காலணி, தோலை தொடும் வட்டத்தோடு என்று ஆண்மை மறுக்கும் கவர்ச்சியுடன் புன்னகைத்தபடியே மதுபானத்தை உபச்சரித்தாள். போத்தல் மூடியை திறந்து கொண்டே கேசவனை பார்த்தாள். அச்சமயம் கேசவன் அவளுடைய கால் விரல்களிலிருந்து பார்வையால் தழுவியபடியே மேல் நோக்கி வர முடிவில் பார்வை அவள் முகத்தில் நின்றது. புன்னகைத்தான். இவளை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கேசவனின் மனம் ஏங்கியது. அவளும் செவ் இதழ்களை விரித்து புன்னகையுடன் திரும்பிச் சென்றாள். திரும்பியதும் அவள் முகம் சட்டென புன்னகையை தூர எரிந்தது, சலிப்பானது. கேசவனை மனதுள் என்ன நினைத்தாளோ? கொஞ்சம் மது அருந்திவிட்டு கேசவன் சோமுவை கேட்டான். என்னடாச்சி? சோமு சில நிமிடம் மௌனத்தில் ஆழ்ந்தான். பின் நடந்ததை கூறினான். உணர்ச்சி பொங்கிய கேசவன், நீ பட்டுன அவனை ரெண்டு விட்டுருக்கணும், முளைச்சி மூணு எல்லாம் விடலை, அதுக்குள்ள அப்பனை கை வாங்குறானா, தருதலை. வெளிக்கையில் சோமு மௌனத்திலே தங்கியிருந்தான். மச்சான், உன் பொண்டாட்டியும் தடுக்கலைல்ல, நான் சொல்றத கேளு மச்சான், ரெண்டு நாளைக்கு வீட்டுக்கு போகாத. சோமு கேசவனை பார்த்தான். நீ போலனாதான் அதுங்களுக்கு அந்த அருமை தெரியும். நீ மட்டும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிட்ட, அப்புறம் ஒரு நாய் கூட உன்னை மதிக்காது, தெரிஞ்சுக்கோ. கேசவனின் உசுப்பல் சோமுவை தாக்கியது. சோமு நெடுந்தோறும் தன் எண்ணங்களை ஓடவிட்டு நண்பன் கூறியதை பகுத்தாய்ந்தான். மதுவின் காரணமோ அல்லது அவனது குறைந்த அறிவு முதிர்ச்சியோ நண்பன் கூறியது அவனுக்கு சரியென்றே பட்டது. சில நிமிடங்கள் கடந்தன. கேசவன் அதற்குள்ளாக ஒரு போத்தல் மதுவை குடித்துவிட்டு அடுத்த போத்தல் மதுவை கிளாஸில் ஊற்றி கொண்டிருக்க அதிலிருந்து மேல் நோக்கி பறக்கும் குமிழிகளை பார்த்து கொண்டிருந்தான் சோமு. சோமு தனக்காக காத்திருக்கும் மதுவை மூச்சு விடாமல் குடித்தான். கேசவா, நீ சொல்றது சரிதான், இப்ப மட்டும் நான் வீட்டுக்கு போனேன்னா எல்லாம் என்னை இழக்காரமா பாக்குங்க, அதான் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். அதான் மச்சான், நீ இல்லாம இப்ப இப்படி இருக்குங்களா? கேசவா, இன்னைக்கு மட்டும் நான் உன் வீட்டில் தங்கிக்கிறேன், புடிச்சடிச்ச சனியன். கேசவன் மனதுள் அதிர்ந்தான். அவன் மூளை தட்டி கழிக்கும் காரணத்தை அரசியது. நீ தங்குறது பிரச்சனை இல்லை, ஆனா இன்னைக்கு 10 மணிக்கு ஜோகூருக்கு ஓடணும், அதான் பாக்குறேன். பரவாயில்ல கேசவா. சோமுவுக்கு கேசவன் கூறுவது பொய் என்று தெரிந்திருந்தது. பொதுவாக நிழந்தோறும் கனவுந்து செலுத்த வேண்டியிருந்ததால் கேசவன் மது அருந்த மாட்டான். தான் தங்குவது அவனுக்கு பிடிக்கவில்லை. எழுந்து நடந்தான். ஒரு கடைவாசலில் அமர்ந்தான். நாட்கள் 2 கடந்தன. இந்த வீட்டுக்கு போகலாம் என்று முடிவெடுத்தவனாய் புறப்பட்டான். வயிறு வலித்தது. காரணம் என்னவென்று தெரிந்திருந்ததால் அதை பொருட்படுத்தவில்லை. வீட்டை அடைந்தான். வீடு பூட்டப்பட்டிருந்தது. மதியம் வரை வாசலிலே காத்திருந்தான். மதிய ஓய்வில் வீடு வந்த சோமுவின் அண்டை வீட்டார் ராஜா சோமுவை கவனித்தார். சோமு, சோமு கண் விழித்து பசியால் சுருங்கிய கண்களால் ராஜாவை பார்த்தான். உன் ஃபேமிலி நேற்று வீடு மாறிட்டாங்க, கூறிவிட்டு வீட்டினுள் சென்றார். சோமுவுக்கு திக்கென்றிருந்தது. அவன் மனதில் போராட்டம் தொடங்கியது. எங்க போயிருக்குங்க? என்ன வேணாலும் முடிவு பண்ணிருச்சிங்களா? கேள்வி மாறி புழிந்தது. அவர்கள் சென்று சுவடு அறியாது தவித்தான். பசியின் முன் தன் முன்கோபம், சுயமரியாதை, ஆணவம் அனைத்தும் சுருண்டு பதுங்கி கொண்டன. செய்வதறியாது குழம்பினான். மனம் போன போக்கில் திரிந்தான். வழியில் ஒரு பாலர் பள்ளி மாணவன் தன் தாயுடன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பையனை பார்த்ததும் சோமுவுக்கு கோபியின் ஞாபகம் வந்தது. கோபி பயிலும் சரஸ்வதி தமிழ் பள்ளிக்கு விரைந்தான். அங்கு பல மாணவர்கள் அவன் கண்முன்னே கடந்து சென்றனர். பசியின் காரணத்தால் பார்வைக்கு பலம் கொடுக்க முடியாமல் உடல் திண்டாடியது. எதிரே சென்ற ஆசிரியரிடம், சார், கோபி இருக்கானா சார்? கோபி எந்த கிளாஸ்? 6 படிக்கிறான் சார். நீங்க யாரு? கோபியோட அப்பா சார். என் பேரு சோமு. ஓ, எஸ் கோபியா? கட்டையா இருப்பானே அவன்தானே? அவன்தான் சார். இப்ப அவன் கோகோல இருப்பான், நீங்க திடல போய் பாருங்க. சரிங்க சார். அப்புறம் கோபிக்கு இப்ராஹிம் ஸ்கூல் அப்ளை பண்ணுங்க, 6A எடுத்திருக்கான், கண்டிப்பா கிடைக்கும். அவர் பாராட்டில் சற்று பூரிப்படைந்தான் சோமு. திடலை அடைந்தான். கண்கள் கோபியை தேடின. கோபி சோமுவை பார்த்ததும் திரும்பிக் கொண்டான். ஆனால் அவன் நண்பர்களோ, டே கோபி உன் அப்பாடா என்று அடையாளம் காட்டினர். வீட்டு பிரச்சனை வெளியில் தெரியக்கூடாது என்று அஞ்சியவனாய் கோபி சோமுவிடம் சென்றான். கோபியை பார்த்ததும் சோமு, கோபி எங்கப்பா போயிட்டீங்க வருத்தத்துடன் கேட்டான். கோபி மௌனமாய் இருந்தான். கோபியின் கரத்தை சோமு பிடிக்க முயன்ற போது, நீங்க எங்களுக்கு வானாம்பா, அம்மா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் உங்களை பிடிக்கல, எனக்கும் தான் என்றான். சோமுவின் கண்களில் அவனை அறியாமலே கண்ணீர் கசிந்தன. கோபி தலை குனிந்தான். குனிந்தவாறே, எங்க இருக்கோம்னு அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சட்டென திரும்பி சென்றான். அவன் போவது தனக்கென்று இருந்த அனைத்தும் போவது போல் இருந்தது. சூழ்நிலை சோமுவின் மனதை கனக்க செய்தது. இனி எங்கு செல்வது, என்ன செய்வது, ஒன்றும் புரியவில்லை. ஒன்று நம்மோடு இருந்து திடீரென்று அது இல்லாமல் போகும்போது அதன் வலி எவ்வளவு கொடுமையானது என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது, தெளிந்தது. நமக்கென்று யாரும் இல்லை, அனாதையாகிவிட்டோம் என்ற நிஜம் சோமுவை பார்த்து சிரித்தது. உள்ளுக்குள் குமரினான், கூனி குறுகினான். இலக்கற்ற பயணத்தில் வழியில் சாலையோரம் ஒரு முனியாண்டி கோயில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. கோவிலுள் சென்றான், தூணில் சாய்ந்தான். இரவின் குளுமை சோமுவிற்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்தது. அருள் உள்ளம் கொண்ட இயற்கை அன்னை அவனை அன்போடு தெண்டலாய் வருடி உறங்க வைத்தாள். காலை பொழுது விழுந்தது. சோமு கண் விழித்தான். கண்கள் வெளிச்சத்தை உணர்வதற்கு முன்னதாக வயிறு பசியால் அலறியது. இனி நமக்கு ஓசி சாப்பாடு கிடையாது என்பது சோமுவுக்கு புரியாமல் இல்லை. ஆண்டி, ஆண்டி, சோமு ஒரு வீட்டின் முன் கூவினான். சில நிமிடங்களில் சீனன் ஒருவன் எட்டி பார்த்து, மாவு அப்பா, மலாய் மொழியில் என்ன வேண்டும் என்று வினாவினான். ஏதேனும் புல் வெட்டும் வேலை, சுத்தம் செய்யும் வேலை இருக்கிறதா என்று கேட்க சீனன் இல்லை என்று கையசித்து மறைந்தான். ஏமாற்றம் சோமுவை வருத்தியது. சாப்பிடணுமே என்ற அத்தியாவசியத்தை உணர்ந்து அடுத்த வீட்டுக்கு வேலை கேட்க சென்றான் அரை நம்பிக்கையோடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.